2021 மே மாத தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஞானிகளின் வாழ்க்கை புனிதமானது மட்டுமல்ல, புதிரானதும் கூட. சாதாரண மானுட அளவுகோள்களுக்கு அப்பாற்பட்ட மனித புனிதர்கள் அவர்கள். மானுடம் உயர்த்தி மக்களின் சிந்தனைகளை மேல்நிலைக்கு உயர்த்துவதே அவர்களின் அவதார நோக்கம். பாரதத்தில் இப்படி எண்ணற்ற மகான்கள், யோகிகள், ஞானிகள் வாழ்ந்து மறைந்துள்ளனர். அவர்களுள் ஒருவர் ஸ்ரீ குமரகுருபரர். தோற்றம். ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த கைலாசபுரத்தில் வாழ்ந்து வந்தவர் சண்முக சிகாமணி கவிராயர். பெரும் புலவரான இவர் மிகுந்த சிவபக்தி உடையவர். சைவத்தை போற்றி தொழுபவர். சைவ வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். அறநெறி வழுவாது வாழ்ந்தவர். இவரது மனைவி சிவகாமி அம்மையார். இவர்களது இனிய இல்லற வாழ்க்கையில் இவர்களுக்கு இருந்த ஒரே குறை புத்திர பேரின்மைதான். தங்கள் குறையை போக்க வேண்டி குலதெய்வமான திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டார்கள். நல்லது நடப்பதற்கு வேலை வர வேண்டும் அல்லவா, அந்த வேளையும் வந்தது. சிவகாமி அம்மை கருவுற்றார். 10வது மாதம் பொது சகாப்தம் 1615 ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் பிறந்த குழந்தை அழவே இல்லை. நாளடைவில் சரியாகிவிடும் என்று பெற்றோர் நினைத்தனர். குழந்தைக்கு முருகப்பெருமானின் பெயரான குமரன் என்ற பெயரை சூட்டி அன்புடன் வளர்த்தனர். குழந்தை வளர்ந்தது, சிரித்தது, கை காலை அசைத்து உதைத்து விளையாடியது. ஆனால் பேச்சு மட்டும் வரவில்லை. முன் நின்ற முருகன் அருள். குழந்தைக்கு 5 வயதானது, எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே குழந்தையுடன் தங்கள் குலதெய்வமான செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்றனர். அங்குள்ள சண்முக விலாசம் என்னும் ஆலய முன் மண்டபத்தில் தங்கினர். தினந்தோறும் விரதமிருந்து முருகனை வழிபட்டனர். ஒரு மண்டலம் அவர்கள் விரதமிருந்தும் பலனில்லை. மிகவும் மனம் நொந்த அவர்கள் மறுநாள் காலை குழந்தை பேசாவிட்டால் கடலுள் பாய்ந்து வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முடிவெடுத்துவிட்டு உறங்கச் சென்றனர். ஆனால் குழந்தை குமரனுக்கு உறக்கம் வரவில்லை. அவன் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே பேரொளி ஒன்று தோன்றியது. ஒளிக்கு ஒளியான ஒளியான் அங்கே காட்சி அளித்தான். ஆம், முருகனின் அருட்காட்சி அக்குழந்தைக்கு கிட்டியது. கண்களில் கண்ணீர் சொரிய வாய் பேச முடியாத அக்குழந்தை ஜோதிக்கெல்லாம் ஜோதியான பேரொளியைக் கண்டு தன் இரு கரம் கூப்பி தொழுதது. கந்தர் கலி வெண்பா. குழந்தையுடன் காட்சியளித்த முருகப்பெருமான் குழந்தையை நோக்கி, நீ யார் என்று கேட்டார். அதுவரை பேசாமல் மௌனியாய் ஊமையாய் இருந்த குழந்தை அடியேன் என்று சொல்லி முருகனை தொழுது வணங்கி நின்றது. முருகப்பெருமானின் காலடி பணிந்து எழுந்தது. முருகப்பெருமான் குழந்தையை குருபரா என்று அன்போடு அழைத்து நாவில் சடாட்சர மந்திரம் எழுதி ஆசீர்வதித்து மறைந்தார். முருகப்பெருமானின் அருட்காட்சியும் ஆசியும் கிடைத்த அந்த கணம் முதல் பேச்சு மட்டுமல்ல, உலக ஞானம் அனைத்தும் ஓதாது கைவந்தது குமரனுக்கு. வாயழித்த வள்ளலை வாயார பாடினார் அவர். பூமேவு செங்கமலப்பு தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமு நாதாந்த முடிவு நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் என தொடங்கி கந்தர் கலிவெண்பாவாக அது முகிழ்த்தது. பொழுது விடிந்தது. குழந்தைக்கு பேச்சு வந்தது குறித்து பெற்றோர்கள் மகிழ்ந்தனர். முருகப்பெருமானின் திருவருளை எண்ணி வியந்தனர். குருவருள் பெற்ற குமரனை குமரகுருபரன் என்று அழைத்தனர். அப்பெயரே நிலைத்தது. முருகனின் திருவருளால் அனைத்தையும் ஓதாதுணர்ந்த குமரகுருபரர் தன் ஊரில் எழுந்தெழியிருக்கும் கைலாசநாதர் மீது கைலை கலம்பகம் என்ற நூலை பாடி அருளினார். தூய தவநெறி வாழ்வை மேற்கொள்ள விரும்பிய அவர் பெற்றோரின் அனுமதி பெற்று திருத்தலந்தோறும் சென்று இறைவனை தொழுதார். ஒரு சமயம் திருச்செந்தூர் சென்றபோது தனக்கு தக்கதொரு குருவை காட்டி அருளுமாறு முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். உனது குருவை நீ காணும் போது அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு நீ மௌனியாவாய், அவரையே உனது குருவாக கொள்வாய் என்னும் முருகனின் அருள்வாக்கு அவருக்கு கிடைத்தது. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். முருகனின் வாக்கை பெற்ற நிறைவுடன் பயணத்தை தொடர்ந்தார் குமரகுருபரர். மதுரை திருத்தலத்தை அடைந்தார். மீனாட்சி அம்மையை தரிசனம் செய்தார். குமரகுருபரது புகழை கேள்விப்பட்ட திருமலை நாயக்க மன்னர் அவரை அரசவைக்கு அழைத்து கௌரவித்தார். அன்னை மீது பாடல் புனையுமாறு வேண்டினார். குமரகுருபரர் மீனாட்சி அம்மன் சன்னதியில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்னும் நூலை அரங்கேற்று அதனை அப்பாட்டுடைய தலைவியாகிய மீனாட்சி அன்னையே ஆலய அர்ச்சகரின் குழந்தை வடிவில் வந்து மன்னன் மடியில் அமர்ந்து கேட்டாள். தொடுக்கும் கடவுட்பழம் பாடல் தொடையின் பயனே, நரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகு நருஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து இழுக்கும் தொழும்பர் உளக்கோயி கேச்சும் விளக்கே வளர்ச்சி மைய இமயப்பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உழுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்க்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குழற்காடேந்தும் இள வஞ்சிக்கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே என்ற பாடலை குமரகுருபுரர் அரங்கேற்றும் போது மனம் மகிழ்ந்த அன்னை மன்னனின் கழுத்தில் இருந்த மணிமாலையை கழற்றி அதனை குமரகுருபரின் கழுத்தில் அணிவித்துவிட்டு மறைந்தார். அது கண்டு அனைவரும் வியந்தனர். குமரகுருபரரை பணிந்தனர், தொழுதனர். நீதி நெறி விளக்கம். தொடர்ந்து அன்னை மீனாட்சி மீது மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை போன்ற நூல்களை இயற்றினார் குமரகுருபரர். மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அரசனுக்கும் மக்களுக்கும் எது நீதி என்பதை போதிக்கும் வகையில் நீரில் குமிழி இளமையினரை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்து ஆகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று என்று துவங்கும் நீதி நெறி விளக்கம் என்ற நூலையும் இயற்றி அருளினார். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் என்ற புகழ்பெற்ற பாடல் இடம்பெற்ற நூலும் அதுதான். அம்மையை பாடியவரை அப்பனையும் பாடும்படி மன்னர் வேண்டு மதுரை கதம்பகம் பாடி மதுரை மன்னவன் சிவபெருமானை தொழுதார் குமரகுருபரர். பின் மன்னரிடம் விடைபெற்று தனது திருத்தலை யாத்திரையை தொடர்ந்தார். சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளியை அடைந்தார் குமரகுருபரர். அப்பகுதியை அப்போது ஆண்டு வந்த நாயக்க மன்னர் இவரை பணிந்து வரவேற்றார். அங்கு சில நாட்கள் தங்கினார். பின் திருவரங்கத்தில் அஷ்ட பிரபந்தம் பிள்ளை பெருமாள் ஐயங்காரை சந்தித்து உரையாடி மகிழ்ந்தார். சமயவாதிகள் பலரது வேண்டுகோளுக்கிணங்கு பிள்ளை பெருமாள் ஐயங்காருடன் சமயவாதம் நிகழ்த்தி வென்றார். குருவை தேடி பல தலங்களை தரிசித்துவிட்டு தருமபுரம் சென்றார். அத்தலத்தின் ஆதிநகர்த்தர் மாசிலாமணி தேசிகரால் வரவேற்கப்பட்டார். ஆதிநகர்த்தர் இவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். குமர குருபரரும் தகுந்த விடைகளை அளித்து அவரை மகிழ்வித்தார். இறுதியில் தேசிகர் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமுறு மூன்றும் திருந்து சாத்வீகமேயாக இந்துவாழ் சடையான் ஆடுமானந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்ற பெரிய புராண பாடலை கூறி அதன் அனுபவப் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். திகைத்து போனார் குருபரர். அது தில்லையில் உரையும் அம்பலக்கூத்தனின் ஆனந்த நாட்டியத்தை கண்டு வார்த்தையற்று மெய்யுருகி நின்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் நிலையை சொல்வதாகும். அந்த அனுபவத்தை எப்படி அதனை பெறாத குமர குருபரரால் சொல்ல இயலும்? அனுபவித்து அறிய வேண்டியதை அவ்வாறு அறியாத அவரால் எப்படி விளக்கி சொல்ல இயலும்? அதனால் பதில் கூற முடியாமல் மௌனியானார் குமர குருபரர். அதே சமயம் உனது குருவை நீ காணும் போது உன்னால் அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு மௌனியாவாய் என்ற முருகனின் வாக்கு அவருக்கு நினைவுக்கு வந்தது. மாசிலாமணி தேசிகரே தனது குரு என்பதை அடையாளம் கண்டுகொண்டவர் ஆதிநகர்த்தரை பணிந்து வீழ்ந்து வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். ஆதிநகர்த்தர் இவரை சிதம்பரத்துக்கு சென்று அம்பலவாணரை தரிசித்து வருமாறு கூறி அனுப்பி வைத்தார். மீண்டும் தல யாத்திரை. அவ்வாறே சிதம்பரத்துக்கு புறப்பட்டார் குமரகுருபரர். சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் என பல தலங்களுக்கும் சென்றார். வைத்தீஸ்வரன் கோவில் முருகப்பெருமானை வழிபடச் சென்றபோது அர்ச்சகர் உருவில் அந்த சந்நிதிக்கு வந்த ஒருவர் இவருக்கு திருநீறு அளித்து அம்மையை பாடியது போல் எம்மீதும் ஒரு பிள்ளைத்தமிழ் பாடுவாயாக என்று கூறினார். இவர் புரியாது திகைத்து நிற்கும் போது புன்னகைத்தவாறே அவர் மறைந்து விட்டார். வந்தது முருகன்தான் என்பதை அறிந்த குமரகுருபரர் ஆலயத்திலேயே தங்கியிருந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்னும் சொற்சுவை பொருட்சுவை மிக்க நூலை அரங்கேற்றினார். பின் அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் தலத்தை அடைந்தார். அங்கு இறைவனை புகழ்ந்து திருவாரூர் நான்மணி மாலை நூலை பாடி அருளினார். பின்னர் இறுதியாக சிதம்பரம் திருத்தலம் சென்றார். சிதம்பரத்தில் சில நாட்கள் சிதம்பரம் தலத்து இறைவனை புகழ்ந்து சிதம்பர மும்மணி கோவை என்ற நூலை இயற்றி தொழுதார். அங்கு அவர் தங்கியிருந்த நாட்களில் அங்கிருந்த புலவர் ஒருவர் மற்றொரு புலவரிடம் குமர குருபரரை பற்றி மிகவும் இகழ்ச்சியாக அவர் என்ன யாப்பிலக்கணம் முறையாக கற்ற கவியா என்ன, வரகவிதானே இலக்கண கவியா என்ன என்று கிண்டலாக கேள்வி எழுப்பினார். இது குமர குருபரர் செவிக்கும் சென்றது. அவர் தன்னிடம் அந்த தகவலை சொன்னவரிடம் பரவாயில்லை வருந்தி பெறுவது இலக்கணம், வரமாக இயல்பாக பெறுவது வரகவி. வரகவி என்பது இகழ்ச்சியானது இல்லை, உயர்வானதுதான். அந்த வேறுபாடு அந்த புலவருக்கு புரியவில்லை போலும். பரவாயில்லை என்று சொல்லி அந்த புலவருக்கு விடையாக சிதம்பர செய்யுட் கோவை என்னும் யாப்பிலக்கண நூலை இயற்றினார். அந்நூல் யாப்பருங்கலக் காரிகைக்கு தக்கதொரு மாற்றாக விளங்கியதை கண்ட புலவர் குமரகுருபரரின் பெருமையை உணர்ந்தார். தனது செயலை மன்னிக்கும்படி வேண்டி குமரகுருபரரின் அடியவரானார். சைவ சித்தாந்தம் பற்றி ஐயம் கொண்டிருந்தவர்களுக்கு அது பற்றி விளக்கி அவர்களுக்கு உண்மையை புரிய வைத்தார். தில்லை சிவகாமி அம்மை மீது சிவகாமி இரட்டை மணி மாலை என்ற நூலையும் இயற்றி அருளினார். துறவு. பின்னர் மீண்டும் தர்மபுரம் சென்றார். ஆதிநகர்த்தர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை அணுகி அவரது ஆசை மற்றும் அனுமதி பெற்று துறவு பூண்டார். தம்முடைய ஞானாசிரியரின் பெருமையை விளக்கும் பொருட்டு பண்டாறு மும்முனி கோவை என்ற நூலை இயற்றினார். பின்னர் தன் குருநாதரான மாசிலாமணி தேசிகரின் கட்டளைப்படி காசி திருத்தலம் நோக்கி பயணமானார். காசி புனித கஷேத்திரமான காசி நகர் குமர குருபரரை வரவேற்றது. அங்கு ஒரு சத்திரத்தில் அவர் தங்கினார். அவர் கனவில் காட்சி தந்த கேதாரீஸ்வரர் தாம் பல இடிபாடுகளுக்கிடையே புதைந்திருப்பதாக தெரிவித்து அந்த இடத்தையும் காட்டியருளினார். குமரகுருபரர் மறுநாள் காலை தனது அடியவர்களுடன் தேடிச் சென்று அந்த இடத்தை கண்டார். அதனை சீர் செய்வதற்கான வழிமுறைகளில் இறங்கினார். அப்போது காசியில் ஹிந்துஸ்தானி மொழி ஆதிக்கம் செலுத்தியது. தாரா ஷூகோ என்ற இஸ்லாமிய மன்னர் ஆண்டு வந்ததால் உருது மொழிக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது. தமிழ் மட்டுமே அறிந்திருந்த குமரகுருபரர் மன்னரின் உதவியை பெற்று காசியில் திருமடம் அமைக்க எண்ணினார். அதற்காக மன்னனை சந்திக்க அரண்மனைக்கு சென்றார். ஆனால் குமரகுருபரின் பெருமை அறியாத மன்னன் அவரது எளிய தோற்றத்தை கண்டு உதாசீனம் செய்தான். அமர்வதற்கு ஆசனமும் கொடுக்கவில்லை. குமரகுருபரர் தனது வேண்டுகோளை முன்வைத்த போது மிக அலட்சியமாக, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை, என் மொழியில் பேசினால்தான் நான் உங்களுக்கு பதில் கூற முடியும், அதுவும் நான் மதிக்கத்தக்க வகையில் நீங்கள் வந்தால்தான் உங்களுடன் உரையாட முடியும் என்று ஆணவத்துடன் பதிலளித்தான். மறுநாள் வருவதாக கூறிவிட்டு கிளம்பினார் குமரகுருபரர். அவரை அவமானப்படுத்தி விட்டதாக எண்ணி மகிழ்ந்தது மன்னனின் அவையுள் இருந்த துதிப்பாடிகள் கூட்டம். சகலகலா வல்லி மாலை. மறுநாள் பொழுது புலர்ந்தது. எழுந்து கங்கையில் நீராடி வந்தார் குமரகுருபரர். பின் கலைவாணியை தியானம் செய்தார். தொடர்ந்து கலைமகளை துதித்து பாட ஆரம்பித்தார். வெண்தாமரைக்கு அன்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ என்று தொடங்கி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே என்று சகலகலாவல்லி மாலை நூலை பாடி முடித்தார். கலைமகளின் அருளால் உடனடியாக அவருள் ஞானம் பொங்கியது. இந்துஸ்தானி மொழியின் வார்த்தைகளும் இலக்கணங்களும் முழுமையாக அறிய பெற்றார். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, உன் வாகனத்தை சிறிது நேரம் எனக்கு இரவலாக தர வேண்டும் என்று அம்பிகையை வேண்டி துதித்தார். உடன் அங்கே கர்ஜனை ஒலி கேட்டது. அம்பிகையின் வாகனமான சிங்கம் தோன்றியது. துணையாக சில சிங்கங்களும் அங்கே வந்தன. சிங்கம் ஒன்றின் மீது தாவி அமர்ந்து மன்னனை காண புறப்பட்டார் குமரகுருபரர். அரண்மனைக்குள் சிங்கம் நுழைந்ததும் அங்குள்ளோர் அச்சத்தில் சிதறி ஓடினர். சிம்ம கர்ஜனையால் அந்த இடமே போர்க்களம் போல் ஆனது. குமரகுருபரர் சிங்கத்தின் மீது அமர்ந்து வருவதைக் கண்ட மன்னன் தாராஷுவோ அயர்ந்தான், அஞ்சினான். அதன் மேல் அமர்ந்து அஞ்சாது வந்த தமிழ் முனியை கண்டு வியந்தான். பின் அவர் ஒரு மகா ஞானி என்பதை புரிந்து பணிந்தான். காசியில் பறந்த கருடன். மன்னனிடம் குமரகுருபரர் ஹிந்துஸ்தானி மொழியிலேயே தன் வேண்டுகோளை முன்வைத்தார். மன்னனும் அதனை நிறைவேற்றுவதாக வாக்களித்தான். குமரகுருபரர் காசியில் தான் தங்குவதற்கும் திருமடம் அமைப்பதற்கும் தேவையான நிலம் வேண்டும் என்று கேட்டார். மன்னன் அதற்கு காசியில் கருடன் பறப்பதில்லை, கருடன் வட்டமிட்டால் அவன் வட்டமிடம் இடம் முழுவதையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்தான். மறுநாள் காலை தான் தங்கியிருந்த இடத்திற்கு வருமாறு மன்னனை கேட்டுக்கொண்டு விடைபெற்றார் குமரகுருபரர். அதுபோல மறுநாள் குமரகுருபரர் இருக்கும் இடத்திற்கு பரிவாரங்களுடன் சென்றான். குமரகுருபரர் அவனை வரவேற்றார். தியானத்தில் அமர்ந்து சிவபெருமானை துதித்தார். உடன் குரல் எழுப்பியவாறு வானில் கருடன் தோன்றியது. மன்னன் வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே மேலே வட்டமிடத் தொடங்கியது. மூன்று முறை அவ்வாறு வட்டமிட்டு பின் விரைந்து பறந்து காணாமல் போனது. காசியில் கருடன் வட்டமிட்ட அதிசயம் பலராலும் வியந்து பேசப்பட்டது. மன்னனும் தான் கூறியவாறே கருடன் வட்டமிட்ட அந்த நிலப்பகுதியை குமரகுருபரருக்கு அளித்தான். அந்த இடம்தான் கேதார்காட் பகுதியில் இருக்கும் காசி குமாரசுவாமி மடம். தனது திருமடத்தில் நாள்தோறும் ஹிந்துஸ்தானி மொழியிலும் தமிழிலும் சொற்பொழிவாட்டி தமிழுக்கும் சமயத்திற்கும் சேவை புரிந்தார் குமரகுருபரர். கம்பராமாயணம் குறித்து அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளை துளசிதாசர் தினந்தோறும் வந்து கேட்டதாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஆன்மீக இலக்கிய சேவை. காடுகளாலும் கட்டிடங்களாலும் சூழப்பட்டிருந்த கேதாரேஸ்வரர் ஆலயத்தை புதுப்பித்து தினந்தோறும் பூஜைகள் நடக்க ஏற்பாடு செய்தார். பல ஆண்டு காலம் காசியில் வாழ்ந்த குமரகுருபரர் தனது குருவை தரிசிக்கும் ஆசையில் தமிழகம் திரும்பினார். குருவை தரிசித்தால் குருவுடனேயே இறுதி வரை வாழ வேண்டும் என்ற தன் விருப்பத்தை தெரிவித்தார். குருவோ காசியிலே இருந்து தொண்டாற்றி வரும்படி சீடரை பணித்தார். அதனை ஏற்று மீண்டும் காசிக்கு திரும்பி தன் இலக்கிய ஆன்மீக சேவைகளை தொடர்ந்தார் குமரகுருபரர். காசியில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி சைவத்தின் பெருமையை பரப்பினார். மாற்று மதத்தவரும் மதிக்கத்தக்க மகா ஞானியாய் அவர் விளங்கினார். அத்தலத்தின் முக்கிய தெய்வமான துண்டி விநாயகர் மீது காசி துண்டி விநாயகர் பதிகம் பாடினார். காணும் காணு நதிகளெல்லாம் புனர் கங்கையே எங் குல தெய்வம், யாவையும் தானு வெங்கடகிலேசரே, மற்ற தலங்கள் யாவும் தடமதிர் காசியே என்று காசியின் புகழை கூறும் காசி கலம்பகம் என்னும் நூலை இயற்றி அருளினார். நேபாள நாட்டின் மோரங்கி என்ற ஊரிலும் தன் காலத்தில் கிளைமடம் ஒன்றை ஸ்தாபித்தார் குமரகுருபரர். மகா சமாதி. காசியில் மகா ஞானியாக வாழ்ந்த குமரகுருபரர் May 1688 வைகாசி மாத பௌர்ணமியை அடுத்த மூன்றாம் நாள் திருதியை திதியில் மகா சமாதி அடைந்தார். ஆண்டுதோறும் அவரது குரு பூஜை குமாரசாமி மடத்தினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இம்மடத்திற்கு திருப்பரந்தாள் மடம், காசி மடம் என்று வேறு பெயர்களும் உண்டு. கேதார்காட்டில் உள்ள கேதாரீஸ்வரர் ஆலயம் இம்மடத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. தமிழுக்கும் கல்விக்கும் முதலிடம் கொடுத்து அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகிறது இம்மடம். மேலும் காசி யாத்திரை வரும் யாத்திரிகர்களுக்கு தங்க இடம், உணவு அளித்து அவர்கள் கர்ம காரியங்களை முறைப்படி செய்வதற்கும் உதவி வருகிறது. முகவரி: குமாரசாமி மட், கேதார்காட், சோனார்புரா, நியர் ஆபே ஹனுமான் மந்திர், பங்காளி டொலா, வாரணாசி, உத்தரப்பிரதேஷ், 221001. ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் மடம் என்ற அமைப்பு இயங்கி வருகிறது. குமரகுருபரன் என்ற மாத இதழும் பல ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. சுவாமிகளின் 333rd குரு பூஜை ஆராதனை விழா இவ்வாண்டு May 29 வைகாசி மாதம் தேய்பிறை திருதியை அன்று கொண்டாடப்பட இருக்கிறது. ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.